SBS தமிழ்.
வணக்கம் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே.
வணக்கம்.
தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தின் ஒழுங்கமைப்பில் சிட்னியில் இனிய இலக்கிய சந்திப்பு என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வெகு விரைவில் ஆஸ்திரேலியா வர இருக்கிறீர்கள். அது குறித்து பேச முன்னர் எமது நேயர்களுக்காக உங்களது பின்னணி பற்றி அறிமுகமாக சற்று சொல்லுங்களேன்.
என்னை அழைத்தமைக்காக ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். இந்த பூமி கண்டத்தில் தெற்கில் கடைந்த தயிர் மோரில் நுழைத்திருக்கும் வெண்ணிக்கட்டையை போல் மிதக்கிறது ஆஸ்திரேலியா. அந்த சிறிய தீவிற்கு என்னை அழைத்த என் மக்களுக்கு எனது மனமார்ந்த முதல் நன்றி. பிறந்தது மதுரை, வாழ்ந்தது மதுரை, வளர்ந்தது மதுரை. நின்று தமிழ் கேட்டால் கால் வலிக்கும் என்பதற்காக அமர்ந்தும், கிடந்து தமிழ் கேட்டால் மரியாதை இல்லை என்பதற்காக கிடைக்காமல் அமர்ந்தும், எந்த திருத்தலத்திலும் இல்லாத சிறப்பாக திருவால் அமர்ந்து தமிழ் கேட்கும் திருத்தலம் என்று அறியப்பட்ட மதுரையில் பிறந்து வளர்ந்து வந்தான்.
உங்களுக்கு இலக்கிய ஆர்வத்தை ஊட்டியவர்கள் யார் அல்லது எவர் என்று சொல்வீர்கள்?
எனது அடிப்படையான இலக்கிய ஆர்வத்தை ஊட்டியது என் தாயார். அவருக்கு ஆழ்வார்கள் பாசுரங்களின் மீது, நாலாயிரத்தி பிரபந்தத்தின் மீது, தேவாரத்தின் மீது, மதுரைக்கு பல்வேறு கலை இலக்கிய அமைப்புகள் நிகழ்ச்சிகளுக்கு வந்து பேசும் சான்றவர்களின் உரை இசைகளின் மீது தீராத காதல் ஒன்று. சிறிய குழந்தை பருவத்திலிருந்தே வழி நடத்தி கேட்டு சென்று பாலும் உலகின் மேன்மையின் பாலும் காதலை அன்பை உருவாக்கி பெருமைக்குரியவர் என் தாயார் மட்டும்தான்.
நீங்கள் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் மட்டுமல்ல, திரைப்படத்துறையிலும் இயக்குநராக கடமையாற்றியிருக்கிறீர்கள். ஆவணப்படங்கள், சிறப்பான ஆவணப்படங்கள் எடுத்திருக்கிறீர்கள். அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு சில காலம் இந்திய அரசுக்கு சொந்தமான வங்கி ஒன்றில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன். பிறகு வங்கி பணியில் இருந்து விலகி திரைப்படத்துறைக்கு பணியாற்றப் போனேன். திரைப்படத்துறையில் இயக்குநர் எம் பாரதிராஜாவோடு இணை இயக்குநராக ஒரு மூன்று திரைப்படங்களில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு இருக்கிறது. அதில் இரண்டு படங்கள் தேசிய விருது பெற்ற படங்கள். அத்திரைப்படங்களில் பணியாற்றிய அனுபவமே பின்னாளில் ஆவண திரைப்படங்களையும் ஒரு முழுநிலை திரைப்படத்தையும் இயக்கும் அனுபவத்தை தந்தது. பேச்சு பள்ளி பருவத்திலேயே துவங்கிவிட்டது. பிறகு என் தாயார் தமிழ்நாட்டின் மாபெரும் மேதைகள் பேசுகிற போதெல்லாம் அழைத்து போய் காண்பித்தார். பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் நீண்ட பயிற்சியில் வந்தது மதுரை தமிழ் எழுத்து. வாசிப்பின் அறிவு ஒற்றி வந்தது. வேகானரை, ஜானகிராமனை, வள்ளுவரை, பாரதி, கம்பரை வாசிக்க வாசிக்க எழுத்தின் மீது தீராத காதல் வந்து எழுதவும் பேசவும் ஆரம்பித்தேன். எனது திரைப்பட முயற்சிகளுக்கு குருநாதர் இயக்குநர் பாரதிராஜா என் மேடை தமிழுக்கு ஆசாரிந்து நான் என் தாயையும் என் ஆரம்பப்பள்ளி ஆசைகளை ஓசப்பாட்டியாரையும் உள்ளிட்டு செய்ய சொல்ல வேண்டும். என் எழுத்துக்கு எனக்கு முன்னே தந்து எழுதிய எல்லா மேடைகளும் எனக்கு பாடிப்பட்டு கொடுத்தவர்கள். அவர்கள் பட்டுக் கொடுத்த ராஜபாட்டையில்
நீங்கள் எடுத்திருக்கின்ற ஆவணப்படங்கள் பலர் கையில் எடுக்க தயங்குகின்ற தலைப்புகள் அல்லது கருப்பொருட்கள் என்று சொல்லலாம். ராமையாவின் குடிசை, என்று தனியும் என்று சிலவற்றை குறிப்பிடும் போது அந்த துணிவு, அந்த தலைப்புகளை எடுத்து கையாளலாம் என்ற துணிவு எங்கிருந்து உங்களுக்கு வந்தது?
தேவை என்று கேட்டேன். வரலாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தவர் மகாகவி பாரதியார். அவரோட துணிச்சலாக அவரை உணவும் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தி வருவதை பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சமூகத்தின் வரலாறு இறந்த காலத்திற்குள்ளே புதைந்து போய்விடாமல் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு காலத்திலும் ஏதேனும் எடுத்து சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் எந்த சமூகத்திற்கு இறந்த கால வரலாறு இல்லாத போகிறதோ அந்த சமூகத்திற்கு தன் நிகழ்காலத்தை ஒருபோதும் அறிந்து கொள்ள இயலாது. தன் நிகழ்காலத்தை அறிந்து கொள்ள இயலாத ஒரு சமூகம் தன் எதிர்காலத்தை இழந்து தெருவில் நிற்கும். எனவே ஒரு சமூகம் வளர மேலோட வரலாறு மிக மிக முக்கியமானது. வரலாறு என்பது மன்னர்கள் ஆண்டதும் தோற்றதும் புரிந்ததும் அல்ல. அனைத்து துறைகளின் வரலாறும், விஞ்ஞானம், ஆன்மீகம், இலக்கியம், மொழி, எல்லா துறைகளுக்கும் வரலாறு உண்டு. எல்லா துறைகளின் வரலாறும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்கிற புரிதலின் அடிப்படையிலே தான் பிறர் எடுக்க விரும்பாத அல்லது எடுக்க சகியாத அதை எடுக்க துணியாத எடுத்து பதிவு செய்து ஒரு தலைமுறைக்கு தந்து விட வேண்டும் என்ற தீவிரத்தில் இயங்கி ஆற்றிய பணிகள் அவை.
அதற்கான முன்னுரைகளை அறிந்துதான் நாம் இந்த திரைப்படங்களை பார்க்க வேண்டுமாயா? ஏனென்றால் நீங்கள் ஒரு நூலை வாசித்து விட்டு பயந்ததாக ஒரு பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த முன்னுரையை படித்திருந்தால் பயம் கொண்டிருக்க மாட்டீர்கள் என்று ஒரு பேச்சில் குறிப்பிட்டிருந்தீர்கள்.
புதுமைப்பித்தனின் காஞ்சரை, அது ரொம்ப சிறிய வயதில் புதுமைப்பித்தனின் காஞ்சரை புத்தகத்தை படித்து வாசிக்கிற போது அச்சம் உண்டாகிவிட்டது. பிறகு அது குறித்து என் ஆசிரியருடன் பேசிய போது அவர் சொன்னார், முன்னரை படித்தாயா என்று கேட்டேன். இல்லை என்றேன். முன்னரை படித்து பார்த்தால் அச்சம் விலகி இருக்கும் என்றார். முன்னுரையில் பேய்பு சாசர்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை கதையை பற்றி கேட்டு கேள்வி புதுமத்தன் சொல்லியிருந்தார். நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ பயம் இருக்கிறது என்று அந்த அங்கதம் எனக்கு பிடித்திருந்தது. அது ஒரு தெளிவு, அவர் அறிவை ஒரு தெளிவை நமக்கு தருகிறது. வாசிப்பில் தான் அது சாத்தியம். காட்சி ஊடகங்களை பொறுத்தவரையில் அப்படி முன்னுரைகளை படித்து விட்டு தான் அவர்களை அணுக முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் வெறும் பொருட்செலவு பிடிக்கிற காட்சி ஊடகங்களாக இருந்தால் ஏற்கனவே பார்த்தவர்களின் கருத்தை, தகுதியானவர்களின் கருத்தை அறிந்து பிறகு இந்த திரைப்படத்தை பார்க்கலாம். இல்லாவிட்டால் திராவிட திரைப்படங்களையோ அல்லது திரைப்படங்களையோ நேரடியாக முன்னுரைகளின்றி அந்த படம் எதை பற்றி பேசுகிறது என்று விசாரித்து அறிந்து கொண்டு பார்ப்பது நல்லதுதான்.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் விரைவில் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து இனிய இலக்கிய சந்திப்பு என்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கும் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். நீங்கள் மார்க்சிய அரசியலில் முதலில் ஈடுபட்டிருந்தீர்கள், ஆனால் அதிலிருந்து பல வருடங்களாக ஒதுங்கியிருந்தாலும் தற்பொழுது மக்கள் நீதி மையத்தின் நடுவக்குழு அல்லது செயற்குழுவின் உறுப்பினராக, ஒரு மூத்த உறுப்பினராக இணைந்திருக்கிறீர்கள். அந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? அத்துடன் மக்கள் நீதி மையத்தின் அரசியல் கொள்கைகளை ஆஸ்திரேலியாவில் பேச இருக்கிறீர்களா?
இல்லை, ஆஸ்திரேலியாவில் அந்த அமைப்புகளை பொறுத்தவரையில் அது முற்றிலும் இலக்கியம் சார்ந்த அமைப்புகள். அவர்களில் இலக்கியம் தவிர வேறொன்றை பேசுவது பண்புடையதாக. ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். என் வாசிப்பின் எல்லைக்குள் கொஞ்சம் மாஸை நான் வாசிக்கிறேன், கிராம்சியை வாசிக்கிறேன், பாரதியை வாசிக்கிறேன், காந்தியை வாசிக்கிறேன், அம்பேத்கரை வாசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, பெரியாரை வாசிக்க வேண்டியிருக்கு, இந்தியா போன்ற பல்வித இனங்கள் மொழிகள் பேசப்படுகிற ஒரு நாட்டில் சமூக தீர்வுகளுக்கான தேர்தலில் பல்வேறு விதமான கருத்துக்களை வாசிக்க வேண்டியிருக்கு, புத்தனை வாசிக்க வேண்டியிருக்கு, மகாவீரரை வாசிக்க வேண்டியிருக்கிறது, அசோகன் என்ன செய்தான் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி ஒரு வாசிப்பு நிலையில் பலவற்றையும் வாசிக்கிற போது வாசியத்தின் பால், காந்தியத்தின் பால், அவைகளுக்குள்ள ஆகச்சிறந்த இந்திய சமூகத்திற்கு தேவையான தத்துவம் அறிந்தால் எப்போதும் இயக்கப்பட்டிருக்கிறேன். தொழிற்சங்க இயக்கத்தில் வங்கியில் பணியாற்றிய காலத்தில் மார்க்சிய இயக்கங்களோடு இணைந்து பணியாற்றினேன். ஆனால் 97 வங்கி தொழிலையும் விட்டுவிட்டு வந்த போதே நான் இடதுசாரி இயக்கங்களில் இருந்து பணியாற்றுவதிலிருந்து வெளியேறிவிட்டேன். அவர்களுடைய இலக்கிய அமைப்பில் இயங்கிக் கொண்டிருந்தேன். அவர்கள் அத்திருதியாக அழைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவரோடு இயங்கிக் கொண்டிருந்தேனே தவிர பொலிட்டிக்கலி இன்சைட் பார்ட்டி ஒரு இயக்கத்திற்குள் இயங்குவது என்பது இடதுசாரி இயக்கத்தை பொறுத்தவரையில் 1997 பிறகு நான் இயங்கவில்லை. கடந்த 20 காலம் என்ன சொல்ல போனால் அறியப்பட்ட எந்த அரசியல் கட்சியிலும் நான் உறுப்பினராக இருக்கவில்லை. ஆனால் ஏதேனும் சமூகத்திற்கு செய்ய வேண்டும் நம்மாலி என்றதை என்ற தேடும் என் தொடர்ச்சியும் நான் அறிந்த மதிப்புக்குரிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய நட்பும் அவருக்கு ஏற்பட்ட அரசியல் விளைவும் எங்கள் தொடர்ந்த உரையாடல்களின் தொடர்ச்சியாகத்தான் நான் மக்கள் நீதி மையத்தில் இப்போது இருக்கிறேன் இருப்பேன். இந்த இயக்கத்தின் வழியாக எமது மக்களுக்கு சட்டபூர்வமாக நியாயமான வழிகளில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அது செய்து தருவதற்கான அதன்படியில் திரு கமலஹாசனை நான் மனப்பூர்வமாக தலைவராக ஏற்றுக்கொண்டு இயங்குகிறேன்.
நல்லது. உங்களுடைய ஆஸ்திரேலிய பயணம் குறித்து இனி பேசுவோம். யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல், பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று பாரதியார் பாடியிருந்தார். யாமறிந்த புலவரிலே யாரை புகழ்ந்து நீங்கள் பாடப்போகிறீர்கள் அல்லது பேசப்போகிறீர்கள்?
யாமறிந்த புலவரிலே என்று பாடுகிற போதே பாரதி ஏறக்குறைய எல்லோரையும் வாசித்து விட்டு வந்துதான் பாடுகிறான். இதற்கு முந்தைய பாடல்களை ஆழ்ந்து கவனித்தால் யாம் அறிந்த மொழிகளிலே என்று மொழியை குறிப்பிடுகிறான். யாம் அறிந்த மொழிகளிலே என்று 2 சொற்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பாடலை பாடிய மகாகவி பாரதியாருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் என்ற கேள்வி இருக்கிறது. நான் யாம் அறிந்த மொழிகளிலே என்று பாடினால் 2 மொழிகளை சொல்லலாம், தமிழ், ஆங்கிலம். அப்படியே நீங்கள் ஒவ்வொருவரும் 1, 2 அல்லது 3 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்திருந்தால் ஒரு மொழியை அறிந்திருப்பதாக பொருள். எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த மொழிகள் என்று வைத்துக் கொண்டால் யாமறிந்த மொழிகள் 2. ஆனால் பாரதியின் வாழ்க்கை வரலாறு ஏறக்குறைய 8-9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் திறமை பெற்றிருந்த பாரதி பாடுகிறார். தாமரிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இந்தியாவும் இருக்கலாம். அப்படியே தாமரிந்த புலவரிலே அந்த பாரதி பாடுகிற போது பாரதியின் வாசி பாரதிக்கு தெரிகிறது. ஜப்பானிய மொழியின் ஹைகூவை தமிழில் முதல் அறிமுகப்படுத்துகிறது பாரதியை அறிமுகப்படுத்துகிறான். லியோ டால்ஸ்டாயை மொழிபெயர்க்கிறான். பஹிம் சந்திரரை மொழிபெயர்க்கிறான். வள்ளுவனை பற்றி எழுதுகிறான். இளங்கோவை பற்றி, கம்பனை பற்றி என பரந்த வாசிப்பின் எல்லைக்கு பிறகு பாரதி அமரிந்த புலவரிலே என்று பாடுகிறார் இல்லையா. இந்த பாடலின் நோக்கம் பெருமிதம் மட்டுமல்ல, பாடலின் நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு கம்பனும் வள்ளுவனையும் பாரதியையும் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்பது. தனக்கு முன்னே வாழ்ந்த மாபெரும் சாமியர்களை தன் அடுத்த தலைமுறைக்கு ஆவணப்படுத்தி அறிமுகப்படுத்தி வைக்கும் பாரதியின் பெருந்தன்மையை தமிழ் வரலாற்றிலேயே, தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே உன்னதமான தன் சமகாலத்தில் இருக்கிற தனக்கு முன்னே வாழ்ந்த மாபெரும் புலவர்களை, மாபெரும் படைப்பாளிகளை பெருமைப்படுத்தி பாராட்டி பேசும் பாங்கு தமிழில் பாரதியிடம்தான் துவங்குகிறது. எனவே பாரதியின் அடியொட்டி என் வாசிப்பு நிலைக்குள் பாரதி உள்பட, பாரதிதாசன் உள்பட, வள்ளுவன் கம்பன் உள்பட தமரிந்த புலவரின் சிலரை எமது மக்களுக்கு பணிவோடு அறிமுகம் செய்து வைப்பதே அந்த தலைப்பின் நோக்கம்.
உங்களது அந்த அறிமுகங்கள், பேச்சுகள் தமிழ்நாட்டை சூறாவளியாக தாக்கி கொண்டிருப்பதாக அறிகிறோம். அதேபோல் சிட்னியிலும் ஆஸ்திரேலியாவிலும் உங்களது பேச்சு நமக்கு நல்ல அறிமுகமாக அமையும் என்று நம்புகிறோம். உங்களது நல்வரவிற்காக காத்திருப்பவர்களில் நானும் ஒருவன். உங்களது கருத்துக்களை பரிமாறியதற்கும் உங்களது நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
ஒவ்வொரு மேடையிலும் என் சமூகம், என் முன்னோர்கள், என் மூதாதைகள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை என் மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி கற்றுக் கொடுக்கும் தருணத்தில் என் மக்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதை கற்றுக் கொள்கிறேன். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் தவிர வேறு இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil